அன்பர்களே, கடந்த இரண்டு நாட்களாக சிவஞான போதத்திற்கு முன்னுரையாக சில அடிப்படை செய்திகளை பார்த்தோம். எத்தனை நாள்தான் வெளியிலேயே சுற்றி கொண்டிருப்பது. இன்றைக்கு நூலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல வேண்டும். நேற்று வகுப்பின் கடைசியில மூன்று நிலைகள் ஆன்மாவுக்கு உண்டு என்று கூறினேன், நினைவிருக்கிறதா? கேவலம், சகலம், சுத்தம் என்ற மூன்று நிலைகள். கேவலம் என்பது ஆன்மா இருளோடு மட்டும், ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருக்கிற நிலை. சகலம் என்பது ஆன்மா ஆணவ மலத்தோடு ஒளியாகிய மாயையும் கூடியிருக்கிற நிலை. அடுத்து சுத்தம் என்பது ஆன்மா திருவருள் ஒளியோடு கூடியிருக்கிற நிலை. ஆக சகல நிலையிலேயும் ஒளி வந்து சேருகிறது. அந்த ஒளி என்ன ஒளி? மாயை. மாயை என்ற ஒளி சகல நிலையிலே. அது அந்த ஒளி ஒரு சின்ன ஒளிதான், சிற்றொளிதான், விளக்கொளி போல. மாயையினாலே நமக்கு கிடைக்கிற ஒளி விளக்கொளி போல சிறிய ஒளி. விளக்கு ஒளியினாலே இருளை முற்றும் நீக்க முடியாது. அந்த விளக்கு இருளை ஓரளவு ஓட்டுமே தவிர முற்றிலும் இருளை அகற்றாது விளக்கு. எனவே இருள் முற்றும் அகல வேண்டுமானால் விடிந்து சூரிய ஒளி வந்தாலன்றி இருள் விலகாது. எனவே அந்த சூரிய ஒளி போன்றதுதான் திருவருள் ஒளி, அதுதான் சுத்த நிலை. எனவே சகல நிலையிலே நாம் மாயையாகிய சிறிய ஒளியின் துணை கொண்டு ஓரளவு அறியாமை நீங்கிக் கொள்ளுகிறோம். பிறகு திருவருள் கிடைத்த பிறகுதான் நமக்கு அந்த அறியாமை இருள் முழுதும் விலகி நாம் இறைவனை உணர்கிற நிலை வருகிறது. எனவே மூன்று நிலைகள். இதுல பாருங்க, உயிர் எந்த நிலையிலாவது தனித்து இருக்கிறதா பாருங்கள். கேவல நிலையிலே ஆணவத்தோடு கூடியிருந்தது, சகல நிலையில அதோடு மாயையும் வந்து கூடியது, சுத்த நிலையிலே திருவருள் வந்து கூடுகிறது. அப்போ அப்படி என்ற எப்போதுதான் ஆன்மா தனித்து இருக்கும்? எனவே ஆன்மாவுக்கு தனித்த இருப்பு என்பது கிடையாது, தனித்து இருப்பதே இல்லை. எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். அதனால்தான் அந்த மூன்று பொருள்களை வரிசைப்படுத்துகிற போது நடுவிலே ஆன்மாவை வைத்திருக்கிறார்கள். பதி பசு, நடுவிலே பசுவாகிய ஆன்மா, அடுத்து பாசம். எனவே இடையிலே இருக்கிற ஆன்மா மேலே இருக்கிற பதியோடும் சேரலாம், அல்லது கீழே இருக்கிற பாசத்தோடும் சேரலாம். இரண்டுக்கும் ஆன்மாவுக்கு உரிமை இருக்கிறது. பதி என்பது மேலான பொருள். பதி என்பது மேலான பொருள். எதனாலே மேலான பொருள்? கடவுள். கடவுளை மேலான பொருள் திருவருள் பயனிலே நடத்தினார்களே. மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. மேலொருவன் இல்லாதான், அவனுக்கு மேலே யாரும் இல்லை. அவன்தான் மேலானவன், அவன்தான் தலைவன். ஏன் அவனை அப்படி சொல்லுகிறோம் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்ததை போல அவன்தான் எல்லா சுதந்திரமும் உடையவன். அறிவிலே சுதந்திரம் உடையவன், செயலிலே சுதந்திரம் உடையவன். அறிவு செயல் இரண்டிலேயும் இறைவன் முழு சுதந்திரம் உடையவன். அவனை தடைப்படுத்த எதுவும் இல்லை. ஆனால் உயிர்களுடைய அறிவு செயல்கள் அப்படி அல்ல. உயிர்களுடைய அறிவு தடைப்பட்டிருக்கிறது. எதனால்? ஆணவ மலத்தினாலே உயிர்களுடைய அறிவு தடைப்பட்டிருக்கிறது. ஆன்மாக்களுடைய செயல் தடைப்படுகிறது. நாம் நினைத்த செயலை செய்ய முடிகிறதா? நாம் ஒன்று செய்ய நினைக்கிறோம், அது வேறொன்றாக முடிகிறதே. ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும். ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல் என்று ஔவையார் பாடுகிறார். ஔவையார். எனவே நம்முடைய செயலை கட்டுப்படுத்துவது எது? நம்முடைய வினை. வினைதான் நம்முடைய செயலை கட்டுப்படுத்துகிறது. எனவே வினை என்ற கண்மம் என்ற ஒரு தடை, ஆணவமலம் என்ற தடை, இத்தனை தடைகளோடு கூடியிருக்கிறது ஆன்மா. ஆனால் இறைவன் தடையிலா ஞானமுடையவன், தடையில்லாத செயலுடையவன். எனவே அவனே தலைவன், தன்வயத்தன் என்றெல்லாம் பார்த்தோம். எனவே பதி மேலான பொருள், கீழான பொருள் பாசம். ஏன் அது கீழான பொருள்? அறிவற்ற ஜடப்பொருள், அறிவற்ற ஜடப்பொருள் பாசம். இறைவனோ எல்லா அறிவும் உடையவன். இந்த பாசம் அறிவற்ற ஜடம், எனவே இது கீழான பொருள். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற உயிர்தான். மேலேயும் சேரக்கூடிய உரிமை இருக்கிறது. இறைவனோடும் சேர்ந்து அவனை அனுபவிக்கலாம், இறைவனையும் அனுபவிக்கலாம், அல்லது கீழான பாசத்தோடு கூடி பாசப்பொருளை அனுபவித்துக் கொண்டு துன்பப்படலாம். ரெண்டுக்கு நமக்கு தகுதி இருக்கிறது. எனவே இடைப்பொருள் மேல மேற்பொருள் ஒன்று, மேலான பொருள் ஒன்று, கீழான பொருள் ஒன்று, இடைப்பட்ட பொருள் ஒன்று என்று மூன்று பொருளை நாம் வைத்திருக்கிறோம். மேல், கீழ், நடு. இந்த மூன்று பொருளுக்கும் இடையிலே அந்த வேறுபாடு தானே அறிகிற அறிவு, அது மேலான பொருள். தானே அறிகிற அறிவு, அறிவித்தால் அறிகிற அறிவு இடையிலே இருக்கிற ஆன்மா. அறிவித்தால் அறிகிற அறிவு, அறிவித்தாலும் அறிய முடியாதது எது? அது பாசம். இப்படி மூன்று வேறுபட்ட பொருள்கள், தானே அறிகிற பொருள், அறிவித்தால் அறிகிற பொருள், அறிவித்தாலும் அறிய மாட்டாத ஜடப்பொருள் என்று மூன்று பொருளை வைத்திருக்கிறோம். எனவே நாம் தேவையில்லாமல் பொருள்களை வைக்கவில்லை. மூன்று பொருள்களும் இப்படி இலக்கணத்திலே வேறுபடுகின்றன. இந்த மூன்றிலே முதல் இரண்டும் கட்டுநிலை எனப்படும். முதல் இரண்டும் தான் கட்டுநிலை. கேவல நிலையும் ஆன்மாவுக்கு கட்டுநிலை, சகல நிலையும் ஆன்மாவுக்கு கட்டுநிலை. மூன்றாவதாகிய சுத்த நிலைதான் என்ன நிலை? அதுதான் முத்தி நிலை. இப்படி மூன்று நிலைகளை ரெண்டிலே அடக்கிவிடலாம். கட்டுநிலை, முத்தி நிலை. முத்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்லுன்னு பார்த்திருக்கிறோம். ஆமா, விடுபடுதல், விடுதலை. கட்டுநிலை, அதிலிருந்து விடுபட்ட நிலை என்று இரண்டு நிலைகள் ஆன்மாவுக்கு. இந்த கட்டுநிலைக்கு இன்னொரு பெயரும் நூல்களிலே வழங்கும் இன்னொரு பெயர் பெத்த நிலை. பெத்த நிலை என்பதும் கட்டுநிலைக்கு இன்னொரு பெயர். அது என்ன பெத்த நிலை? ஒன்றும் புரியலையே. பெத்த நிலை, கட்டுநிலை புரிகிறது, பெத்த நிலை என்று ஏன் பெயர் என்றால், அது கொஞ்சம் பந்தம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? பந்தம், பந்தம் என்றால் கட்டு, பந்தம் என்றால் கட்டு. நூலுக்கு பின்னால, புத்தகத்துக்கு பின்னால என்ன சேர்த்திருப்பார்? அனுபந்தம். பார்த்திருக்கீங்களா? அனுபந்தம். அணுனா பின்னாலேன்னு அர்த்தம், பந்தம்னா கட்டுவது. ஆமா, பின்னாலே சேர்க்கப்படுவது, பிற்சேர்க்கை, அது அனுபந்தம். பந்தம் என்றால் கட்டு. இந்த பந்தம் என்ற சொல் பேச்சு வழக்கில் எப்படி மாறுகிறது? பெந்தம், பந்தம் என்பது பெந்தம் என்று மாறுகிறது. பிறகு பெந்தம் என்ற அந்த சொல் மேலும் திரிந்து மேலும் மாறி பெத்தம் என்று ஆகிறது. அவ்வளவுதான். எனவே கட்டுநிலை பெத்த நிலை. இந்த இரண்டு நிலைகளை பற்றித்தான் ஞான நூல்கள் பேசுகின்றன. சிவஞான போதம் போன்ற நூல்கள் கட்டுநிலை முத்திநிலை என இரண்டாக வைத்து இந்த ஞானப்பொருளை உணர்த்துகின்றன. சிவஞான போதத்திலே முதல் ஆறு சூத்திரங்கள் கட்டுநிலை, முதல் ஆறு நூற்பாக்கள் கட்டுநிலை பற்றியது. பின்னாலே உள்ள ஆறு சூத்திரங்கள் முத்திநிலை பற்றியது. இப்படி சிவஞான போதம் இரண்டு பகுதிகளை உடையது. முன்னாறு நூற்பாக்கள், பின் ஆறு நூற்பாக்கள். முன்னே உள்ள ஆறு நூற்பாக்களையும் சேர்த்து பொது அதிகாரம் என்பார்கள். பொது அதிகாரம். பின்னே உள்ள ஆறு நூற்பாக்களையும் சேர்த்து உண்மை அதிகாரம், உண்மை அதிகாரம் அல்லது சிறப்பு அதிகாரம் என்றும் சொல்லலாம். சிறப்பு அதிகாரம் அல்லது உண்மை அதிகாரம். பொது அதிகாரம் என்பது ஆன்மாவினுடைய கட்டுநிலையை பற்றி கூறுவது. உண்மை அதிகாரம்தான் ஆன்மாவினுடைய முத்திநிலையை பற்றி விளக்குவது. அந்த பொது அதிகாரம் என்பது ஆராய்ச்சி முறையிலே, ஆராய்ச்சி முறையிலே மூன்று பொருள்களுடைய இயல்புகளை எல்லாம் கூறுகிறது. முன்பகுதி ஆராய்ச்சி பகுதி. பொது அதிகாரம் என்பது ஆராய்ச்சி முறையிலே முப்பொருள்களை பற்றி கூறுவது. உண்மை அதிகாரம் என்பது அனுபவப்பகுதி. அது அனுபவப்பகுதி. இறை அனுபவத்தை கூறுவது. அதாவது ஆன்மா எப்படி பாசத்திலிருந்து விடுபட்டு பதியாகிய சிவத்தை அடைவது என்ற வழிமுறைகளை எல்லாம் கூறுகிற அனுபவப்பகுதி. இந்த ஆராய்ச்சி பகுதி நமக்கு ஓரளவு நன்றாக விளங்கும். ஆராய்ச்சி பகுதி நமக்கு விளங்கும். அனுபவப்பகுதி அவ்வளவாக நமக்கு விளங்காது. நமக்கு விளங்குகிற அனுபவம் எல்லாம் உலக அனுபவம் தானே. உலக அனுபவத்தை சொன்னால் விடி விடிய கேட்டுக்கொண்டிருக்கலாம் பட்டிமன்றத்தில். ஆனால் இந்த இறை அனுபவத்தை சொன்னால் அது நமக்கு அது விளங்காத ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் இந்த பக்கம் யாரும் வருவது இல்லை. சிவஞான போதத்தை படிப்பதற்கு யாரும் முன்வராததுக்கு காரணம் அதுதான். இது ஒன்று விளங்காது. ஆசிரியரும் அதற்கு தகுதி உடையவராக இருக்க வேண்டும். கேட்பவர்களுக்கும் அந்த தகுதி இருக்க வேண்டும். எனவே பக்குவம் என்ற தகுதி இருபாலாருக்கும் இருக்க வேண்டும். சிவஞான போதத்தை நடத்துவதற்கும் தகுதி வேண்டும், கேட்பதற்கும் தகுதி வேண்டும். உங்கள் தகுதி எனக்கு தெரியவில்லை. பார்ப்போம், தகுதி படுத்தலாம் உங்களை.